بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கணியத்துக்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய தீனை மார்க்கத்தை விளங்குகின்ற ஒரு சபையில் அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இன்றைய நமது தலைப்பாக தொழுகையிலே ஏற்படும் சில தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் இன்றைய தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு உன்னதமான சிறந்த ஒரு வணக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உன்னதமான ஒரு வணக்கமாக திகழ்வது தொழுகையாகும். இந்த வணக்கத்தை நாம் எந்த அளவு சிறப்பாக மிக அழகாக செய்கின்றோமோ, அந்த அளவு நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக மாறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை மிக அழகாக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு விரும்பினார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பிலே முதலாவதாக புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். அன்ன ரஜுலன் தஹலல் மஸ்ஜித வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸுன் ஃபீ நாஹியத்தில் மஸ்ஜித். ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்றார். நுழைந்து அவர் தொழுகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுடைய ஒரு ஓரத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் தொழுகையை முடித்துவிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னபோது அதற்கு பதிலளித்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீர் மறுபடியும் போய் தொழுவீராக, நீர் தொழவில்லை என்று சொன்னார்கள். அவர் மறுபடியும் போய் தொழுதுவிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அதற்கு பதில் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், நீர் தொழவில்லை, மறுபடியும் போய் தொழுவீராக. இப்படி மூன்று முறை நிகழ்ந்தது. அதன் பிறகு அந்த தோழர், வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை எவன் சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன், தொழுகையை உங்களை விட மிக அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை, எனவே தொழுகையை எனக்கு கற்றுத்தாருங்கள் யார் ரசூலல்லாஹ். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா குந்த இல ஸலாஹ், நீர் தொழுகைக்காக நின்றால், ஃபஸ்பிகில் வுது,
வுதுவை நிறைவாக செய்து கொள்வீராக, அதாவது தொழுகைக்காக நீர் தயாராகிவிட்டால் வுதுவை பரிபூர்ணமாக நிறைவாக செய்து கொள்வீராக. பிறகு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று கூறுவீராக. குர்ஆனிலிருந்து நீர் அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவீராக. ருகூஐ நிறைவாக முழுமையாக நிறைவேற்றுவீராக. அதன் பிறகு ருகூவிலிருந்து எழுந்து நிற்பீராக. அதன் பிறகு சுஜூத் செய்வீராக. சுஜூதை முழுமையாக நிறைவாக செய்வீராக. அதன் பிறகு சுஜூதிலிருந்து எழுந்து அமர்வீராக. அதன் பிறகு சுஜூதை, இரண்டாவது சுஜூதை நிறைவாக முழுமையாக செய்வீராக. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறு நீர் தொழுகையை முழுவதும் செய்வீராக என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழருக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க விரும்பினார்கள், தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒருவர் அமைதியாக நிற்க வேண்டும், தொழுகையினுடைய ஒவ்வொரு செயலையும் நிறைவாக முழுமையாக செய்ய வேண்டும், அதில் அவசரம் காட்டக்கூடாது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று பலருக்கு தொழுகை ஒரு பெரிய ஒரு அம்சம் கிடையாது. தொழுகையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகை வந்து ஒரு சாதாரண விஷயம். தொழுகையை வந்து அனைவரும் தொழுகின்றார்கள், அதுபோன்று நாம் தொழுதுவிட்டு செல்வதுதான். இப்படித்தான் பலருடைய சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ஒருவரை பார்த்து என்ன சொன்னார்கள், நீர் தொழவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த தொழுகைகளாக எமது தொழுகைகள் அமைந்து விடுமாக இருந்தால் எமது மறுமையின் நிலை என்ன? மறுமையின் அமல்களில் முதலாவது தொழுகைதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த தொழுகையிலே ஏற்படுகின்ற தவறுகள், இவைகளை நாம் இனம் கண்டு அவைகளிலிருந்து நமது தொழுகைகளை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி இஸ்லாம் நமக்கு மூதாதையர்களிடமிருந்து கிடைத்ததோ அதுபோன்று தொழுகையும் கிடைத்திருக்கிறது. தொழுகையை வந்து யாரும் என்னது கற்றுக்கொள்ளவில்லை. அந்த சிறு பிராயத்திலிருந்து எப்படி தொழுதோமோ அதுபோன்று தொழுது கொண்டிருக்கிறோம். இதில் நான் செய்யக்கூடியது சரியா பிழையா என்று பரிசீலனை செய்யக்கூடியவர்கள், அதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் உரசி பார்க்கக்கூடியவர்கள் மிக அரிதாக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வணக்கத்திலே ஏற்படுகின்ற தவறுகள் பிழைகள் தொடர்பாக நாம் எடுத்து பார்க்கின்ற போது, ஒரு மனிதர் முதலாவதாக தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவர் தனது ஆடைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா பனி ஆதம ஹுது ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், அல்லாஹு தஆலா ஆதமுடைய மனிதனை, ஆதமுடைய மகனை அழைத்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மனிதனை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அழகான முறையிலே மஸ்ஜிதுக்கு உங்களை அலங்கரித்துக் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதை விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, தொழுகைக்காக வரக்கூடிய நாம் நமது ஆடைகள் கரண்டைக்கு கீழ் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு பெரும் பாவம், நரகத்துக்குரிய ஒரு செயல், ஒருவரை நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு படு பயங்கரமான மோசமான ஒரு குற்றமாக இது இருக்கிறது. எனவே இந்த ஒரு பெரும் பாவம் ஒருவர் தொழுகையை செய்கின்ற போதே அது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தொழுகையினுடைய உயிரோட்டத்துக்கும் உள்ளச்சத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். எனவே இந்த விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமானவர்கள் இதில் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்குரியவர்களுடைய ஒரு அடையாளமாக இதை சொன்னார்கள். அப்படியான ஒரு விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எந்த அளவு உள்ளச்சத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். புகாரியுடைய இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கோடு போட்ட ஒரு மேலாடையை அணிந்து தொழுதார்கள். அப்படி தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அதை கலட்டி கொடுத்து விட்டார்கள். ஷகலத்னி அலாமுன் ஹாதிஹி, ஷகலத்னி அலாமு ஹாதிஹி, இந்த கோடுகள் என்னை தொழுகையினுடைய அந்த சிந்தனையை விட்டு, உள்ளச்சத்தை விட்டு என்னை திருப்பி விட்டது. இதை கொண்டு போய் அபூஜஹமிடம் கொடுத்து வேறொன்றை எடுத்து வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுத்து அனுப்பினார்கள் என்ற செய்தி புகாரியில் வருது. கொஞ்சம் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய அந்த கவனத்தை சிதறடித்தது என்ற காரணத்தால் அந்த ஆடையை, மேலாடையை அதை கலட்டி கொடுத்து விடுகிறார்கள். அப்ப இன்று நாம் பார்க்கிறோம், தொழுகையினுடைய அந்த உயிரோட்டத்தை பாழ்படுத்தக்கூடிய எத்தனை எத்தனை விடயங்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைந்து விட்டன, மஸ்ஜிதுகளை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தொழுகையினுடைய உள்ளச்சத்தையும் உயிரோட்டத்தையும் கவனத்தையும் பாழ்படுத்துகின்ற, சிதறடிக்கக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் இன்று மஸ்ஜிதுகளை எல்லாம் ஆக்கிரமித்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப அது என்ன செய்கின்றது? அந்த தொழுகையினுடைய உயிரோட்டத்தை குறைக்கக்கூடியதாக அவைகள் மாறுகின்றன. மொபைல்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். என் அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய நேமத், இது ஒரு அருள். இந்த அருளுக்குரிய கடமையை, இந்த அருளுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுகளில் இது என்னது, சர்வசாதாரணமாக இந்த சப்தங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதையும் தாண்டி இசையாக, இசை என்பது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய, தடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்படிப்பட்ட இசை என்பது என்னது, இன்று சர்வசாதாரணமாக மஸ்ஜிதுகளுக்குள் அவைகள் ஒலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இது வந்து தொழுகையினுடைய உள்ளச்சத்தை பாழ்படுத்தக்கூடியது. அப்ப ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வராரு, எதற்கு வராரு? தொழுவதற்காக வருகிறார், தொழுகையின் மூலம் நன்மையை பெற வேண்டும் என்று வருகிறார். அவருடைய இந்த காரியத்தால், அவருடைய மொபைலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த சப்தங்கள், ஓசைகள், இந்த இசைகள் எத்தனையோ பேருடைய தொழுகையை அது பாழ்படுத்தி விடுகிறது என்று சொன்னால், எத்தனையோ பேருடைய தொழுகையை கேள்விக்குறியாக்குறது என்றால், அவர்களுடைய அந்த கவனத்தை திருப்புகிறது என்று சொன்னால், இவர் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சுமந்தவராக மாறுகிறார். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அதை கூட இன்னொருவர் தொழுது கொண்டிருக்கிறார், மஸ்ஜிதிலே பலர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அதை கூட அமைதியாக ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று நசாயியுடைய ஒரு செய்தியை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். 769வது செய்தியாக வருகிறது. லா யுஸல்லி அன்ன அஹதுக்கும் ஃபிஸ் ஸௌபில் வாஹித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் எவரும் ஒரு ஆடையோடு தொழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய தோள்கள் திறந்த நிலையில், தோள்கள் திறந்த நிலையில், தோள் புஜங்கள் திறந்த நிலையில் அவர்கள் தொழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தோள் புஜங்கள் திறந்த நிலையிலே தொழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு நமக்கு சொல்கிறார்கள். அதேபோன்று புகாரியுடைய ஒரு செய்தியில், இது நாம் பலர் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 496வது செய்தி. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் போது ஒரு தடையை, அவர்கள் ஒரு சுத்ராவை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அந்த தடை என்பது, அந்த சுஜூதுக்கும் அந்த தடைக்கும் மத்தியிலே ஒரு ஆடு செல்கின்ற ஒரு இடைவெளி அங்கே இருக்கும். அப்படி ஒரு இடைவெளியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்ப எனவே இந்த சுத்ரா என்பது நபி ஒளியாகும். ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் இதை மிக வலியுறுத்துகிறார்கள், இதை மிக வலியுறுத்தி பேசுகிறார்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அவ சுத்ரா என்ற இந்த தடுப்பு என்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. புகாரியுடைய மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், 503வது செய்தியாக வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், லகத் ராய்து கிபார அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் மூத்த நபித்தோழர்களை நாம் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த நபித்தோழர்கள், அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள், யபுததிரூன ஸவாரிய இந்தல் மக்ரிப், அந்த மக்ரிபுடைய தொழுகைக்காக அதான் சொல்லப்படும் என்றால், அவர்கள் சுவர்களை நோக்கி விரைவார்கள், தூண்களை நோக்கி விரைவார்கள். அப்ப இந்த செய்தி எதை சொல்கிறது என்று சொன்னால், அப்ப மக்ரிபுடைய தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டவுடன், அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் தூண்களை நோக்கி, சுவர், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சஹாபாக்கள் தூண்களை நோக்கி, சுவர்களை நோக்கி விரைவார்கள். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை எதை சொல்ல எடுத்து காட்டுது என்று சொன்னா, அப்ப தடுப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் நபித்தோழர்கள் கொடுத்தார்கள், அதுவும் மூத்த சஹாபாக்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சிலர் மகரிபுக்கு முன்னால், மகரிபுக்கு முன்னால் ஒரு சுன்னத்தான தொழுகையை கிடையாது என்று நினைத்திருக்கிறார்கள், விளங்கி வைத்திருக்கிறார்கள். மகரிபுக்கு முன்னால ஒரு சுன்னத்தான தொழுகை கிடையாது. அப்படி தொழுதா சிலர் அதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். நமது ஊர்களில் பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனா இங்க என்ன எதை பார்க்கிறோம், அவர்கள் மகரிபுக்கு தொழுகைக்கு முன்னால் சுன்னத் தொழுதார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்குகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த தடுப்பை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அபூதாவுடைய 695 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது நாஃபி இப்னு ஜுபைர் என்ற தாபி, அதே போன்று சஹல் இப்னு அபி ஹஸ்மா ரலியல்லாஹு வரக்கூடிய செய்தியில், இதா சொல்லா அஹதுக்கும் இலா சுத்ரத்தின் ஃபல்யதுனு மின்ஹா, உங்களில் ஒருவர் தொழும் போது தடுப்பின் பக்கம் நெருங்கட்டும். அவர் என்ன செய்ய வேண்டும், தடுப்பின் பக்கம் நெருங்க வேண்டும். ஏன், அது லா யக்தஉ ஷைத்தானு அலைஹி ஸலாத்துஹு, அவருடைய தொழுகையில வந்து என்னது, ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, ஷைத்தான் அதை அந்த தொழுகையில வந்து குறுக்கிடக்கூடாது என்பதற்காக இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது சிந்தனைகள் தொழுகையிலே சிதறடிக்கப்படுகின்றன என்று சொன்னால், இந்த அறிவுரைகளை நாம் அலட்சியப்படுத்தியதன் காரணத்தாலும் எனது நமது தொழுகைகளுடைய உயிரோட்டங்களை நாம் இழந்திருக்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மற்றும் ஒரு செய்தியில எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நசாயுடைய 4862 செய்தியாக அபு சயீதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது அவர்கள் தொழுகையிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு முன்னால் ஒருவர் குறுக்கே செல்ல முனைகின்ற போது அவர் தடுக்கின்றார், அவர் மறுபடியும் முனைகின்ற போது அவரை அப்படியே தள்ளி விடுகிறார்கள். எந்த அளவுக்கு அவரோடு சண்டையிடுகின்ற அளவுக்கு. அதன் பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இப்படி உங்களை யாராவது தொழுகையில் இருக்கும் போது யாராவது குறுக்கே செல்ல முனைந்தால் அவர்களை தடுங்கள், அவர்களை சண்டையிட்டாவது தடுங்கள். ஏனென்றால் அவர்கள் யார், ஷைத்தான். அவர் யார், ஷைத்தான். அது ஒரு ஷைத்தானிய செயல் அது. அப்ப இன்று நீங்க எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுகள்ல தொழ வந்த பலர், தொழுகைக்காக வந்தவர்கள் தொழுகைகள் முடிந்தவுடன் அந்த ஷைத்தானிய செயலை செய்கிறார்கள், ஷைத்தான்களாக மாறிவிடுகிறார்கள். என்ன ஷைத்தான்களாக மாறுகிறாங்க, பலர் தொழுகைக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அவர்களை கடந்து குறுக்கே செல்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் செல்கிறார்கள். அவ இதை ஒரு ஷைத்தானிய செயலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஷைத்தான் என்று சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் அல்ல, எந்த ஒரு மூமினும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தன்னை ஒரு ஷைத்தான் என்று சொல்வதை யாராக விரும்புவானா. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செயல் இன்று சர்வசாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கிறோம். தொழுகையில சலாம் கொடுத்து முடிந்து விட்டால் அவங்க என்னது, யாரு தொழுகிறாங்க இல்ல அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது, அவர்களுக்கு வெளியே செல்ல வேண்டும். எத்தனையோ தொழுகையாளிகளை அவர்கள் கடந்து இப்படி செல்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது ஷைத்தானிய செயல். என் அருமை சகோதரர்களே, புகாரியுடைய ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியாக ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் குறுக்கே செல்லக்கூடியவர் அதனுடைய அந்த பயங்கரத்தை, அதனுடைய பாரதூரத்தை அவர் உணர்வார் என்று சொன்னால் அவர் 40 வேண்டுமானாலும் தாமதித்திருப்பார். அந்த ரிவாயத்தில் 40 நாட்கள் 40 மாதங்கள் அப்படின்ற சந்தேகம் அந்த ராவியிடத்தில் இருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களை, 40 வரை ஒருவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயமா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த அளவு ஒரு கொடும் பயங்கரமான ஒரு பாவமான விஷயம்தான் என்னது இந்த செயல். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கும் அந்த தடுப்புக்கும் மத்தியில் ஒரு குறுக்கே செல்வது என்பது இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப தொழக்கூடியவரும் ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தடுப்புடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தொழுகையை நிறைவு செய்தவர்கள் அப்படி கடந்து செல்ல நேருகின்ற போது அந்த தடுப்புக்கும் அந்த தொழுகையாளிக்கும் மத்தியில் நாம் என்னது குறுக்கே சென்றுவிடக் கூடாது. அது மிக கடுமையான ஒரு குற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் சஃப்புகளிலே ஏற்படுகின்ற அலட்சியங்கள். சஃப்புகளை பொறுத்தவரையில் இந்த தொழுகைக்காக நாம் அணிவகுத்து நிற்கின்றோம். இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், வாகீமு ஸஃப் ஃபிஸ் ஸலா, நீங்கள் தொழுகைக்கு அணியிலே சஃப்பிலே நேராக நீங்கள் நில்லுங்கள், ஏனென்றால் ஃபைன்ன இகாமத் அஸ்ஸஃப், ஸஃப்பிலே அணிகளிலே சீராக இருப்பதென்பது மின் ஹுஸ்னி ஸலா, அது தொழுகையில் அழகில் நின்றும் உள்ளது. தொழுகையில அழகான ஒரு விஷயம்தான் அது, அல்லாஹ் அதை விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்ததன் பிறகு அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், நான் உங்களிடத்திலே எந்த விஷயத்தில் ஒரு முரணான ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறேன் சொன்னா, இந்த சஃப்புகளை சீராக வைப்பதில் நீங்கள் முரண்படுகிறீர்கள், நீங்கள் மாறு செய்கின்றீர்கள் என்று சொல்கிறார்கள். இதையும் நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒருவர் தொழுகைக்காக சஃபிலே இருக்கின்ற போது தாமதித்து வரக்கூடிய ஒருவர் பின்னால் சஃபிலே தனியாக இருப்பதென்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக முதல் சஃப் நிறைவடைந்திருக்கிறது, இரண்டாவது சஃபிலே ஒருவர் தனியாக நிற்கக்கூடாது. அப்படி நிற்பார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை அவர் திரும்ப தொழ வேண்டும் என்கின்ற அளவுக்கு செய்தி வருகிறது. அகமதில் நீங்க பார்க்கலாம், 18031 செய்தியாக அந்த செய்தியிலே, அதாவது அன்ன ரஜுலன் சல்லா ஹல்ஃப ஸஃபி வஹதஹு, ஒருவர் தனியாக சஃபல நின்று தொழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து அவருக்கு சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை திரும்ப தொழுங்கள் என்று ஏவினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களில் அறிஞர்கள் சொல்கிறார்கள், முன் சஃபிலே இருக்கக்கூடிய ஒருவரை பின் சஃபுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். இன்னும் சில அறிஞர்கள் அவருக்கு அதற்கு முடியாவிட்டால் முன்னால் வந்து இமாமுடைய வளப்பக்கத்திலே இருக்க முடியுமாக இருந்தால் அதை அவர் செய்யலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்திலும் நாம் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. பலர் இந்த தவறை செய்கின்றார்கள். அதேபோன்று மற்றொரு செய்தியை நாம் இது சம்பந்தமாக பார்க்கக்கூடிய செய்திகளிலே, என் அருமையான சகோதரர்களே, இந்த சஃபுடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கடுமையான உத்தரவு எங்கே வருகிறது என்று சொன்னால், அதாவது மஸ்ஜிதுகளில் தூண்கள் இருக்கும், மஸ்ஜிதுகளில் நிறைய தூண்கள் இருக்கும், இப்படி தூண்களுக்கு மத்தியில் சஃபுகளை அணிவகுத்து நிற்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை நீங்கள் இப்னு ஹுசைமாவிலே பார்க்கலாம். இந்த செய்தியிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஆவியத் இப்னு குர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் தனது தந்தை வழியாக இதை அறிவிக்கிறார், குன்னா நுன்ஹா அன் நஸுஃப பைன ஸவாரி, அதாவது இப்படியான தூண்களுக்கு மத்தியில் சஃபுகளை அணிவகுத்து தொழுகைக்கு நிற்பதை நாம் தடுக்கப்பட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று வனுத்ரது அன்ஹா தர்தா, அதை விட்டு நாம் விரட்டப்பட்டோம். அப்படி இருந்தா ரசூல் என்ன செஞ்சிருவாங்க, விரட்டி விடுவார்கள். அப்ப நாங்க என்ன பாக்குறோம், சில மஸ்ஜிதுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இட நெருக்கடி இருக்கும், ஜும்மாவுடைய நாட்கள்ல நெருக்கடியான பிரச்சனைகள் வரும், அது விதிவிலக்கென்று எடுத்துக்கொண்டாலும் கூட பொதுவாக நீங்க எடுத்து பாருங்க, நிறைய சந்தர்ப்பங்கள்ல என்னது மஸ்ஜிதுல இடமிருந்தாலும் கூட இப்படி சஃபுகள் தூண்களால் பிரிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் என்பதை இந்த செய்திகள் ஊடாக நாம் விளங்குகிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பகுதி இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக தொழுகையிலே வரக்கூடிய தவறுகளில் நாம் அறிகின்றோம், நீயா, நீயத் என்பது எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படையானது. இந்த நீயத்தை வாயால் மொழிவதென்பது பிதா, வழிகேடு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரவில்லை. அதே போன்று அடுத்ததாக அங்கே ஏற்படுகின்ற தவறு, கைகளை உயர்த்துகின்ற போது சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா கைகளை சரியாக உயர்த்துவது கிடையாது. கைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எந்த அளவுக்கு உயர்த்த சொன்னார்களோ, ஒருவர் தனது புஜங்களுக்கு நேராக உயர்த்தலாம் அல்லது காதுகளுக்கு நேராக உயர்த்தலாம், இப்படி உயர்த்துவதுதான் நபி வழியில் நமக்கு காட்டப்பட்டிருக்குது. ஆனா சிலர் எடுத்தீங்கன்னா என்னது, சும்மா சாதாரணமா இப்படி உயர்த்தி என்ன செய்வார்கள், தக்பீரை கட்டுகிறார்கள். அப்ப இதுல எல்லாம் அலட்சியம் வருகிறது. அப்ப இது தவறு. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், இந்த அளவுதான் நீங்கள் உயர்த்த வேண்டும். அப்ப நாம் அதை விட அதிகம் உயர்த்தவும் கூடாது, அதை கடந்து தாண்டி செல்லவும் கூடாது, அதே போன்று நாம் என்னது அதை விட குறைவாகவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு உயர்த்துமாறு நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்த வேண்டும். இதிலும் நாம் அதிகமானவர்கள் தவறிழைப்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம், அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் தான் என்னவென்று சொன்னால், அதாவது தாமதித்து வரக்கூடியவர்கள். இப்ப தொழுகை நடந்து கொண்டிருக்குது, இமாம் ருக்குல இருப்பாரு, இந்த நேரத்தில் தாமதித்து தொழுகையில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர் என்ன செய்வார், வேகமாக ருக்குவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார், நேரம் வந்து அப்படியே ருக்குவுக்கு வந்துடுவார். நேரம் வந்து என்ன செய்வார், அவர் ருக்குவுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வந்து விடுவார். இங்கே நடக்கக்கூடிய பிழை என்ன என்று சொன்னால், தக்பீரத்துல் இஹ்ராம், அந்த முதலாவது தக்பீர் இருக்கிறது, ஆரம்ப தக்பீர், இது தொழுகையுடைய ருக்குன்கள் அர்கான்கள் ஒன்றால் அதன் மூலமாகத்தான் தொழுகைக்குள் நுழைய முடியும். இவருடைய இங்கே நடக்கக்கூடிய பிழை என்ன சொன்னால், சில பொழுதுகள்ல இவர் அல்லாஹு அக்பர் என்று ஒரு தக்பீரை சொல்லி ருக்குவுக்கு வந்து விடுகிறார். அப்ப அங்க தக்பீரத்துல் இஹ்ராம் தவறுகிறது, அது ருக்குன்கள் அர்கான்கள் ஒன்று, சாதாரண விஷயம் அல்ல. இங்க இந்த ஒரு தவறு நடக்குது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ஒருவர் நிலையில் இருந்துதான் அதை சொல்ல வேண்டும். கைகளை கட்டவில்லை என்றாலும் அதை சொல்ல வேண்டும், சொல்வது முக்கியமானது. அப்ப அதை சொல்வது என்பது ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று நிலையிலிருந்து அதை சொன்ன பிறகுதான் அவர் ருக்கு செய்ய வேண்டும். நிலையிலிருந்து சொன்ன பிறகுதான் ருக்கு செய்ய வேண்டும். அவர் அங்கு ரெண்டு தக்பீர்கள் சொன்னாலும் கூட சில என்ன செய்வார், ரெண்டு தக்பீர் சொல்லிடுவார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிடுவார். சொல்லி ருக்குவுக்கு வந்தாலும் கூட அவர் நிலையிலே முழுமையாக இருந்து அந்த தக்பீரை சொல்லிவிட்டு தான் அவர் ருக்குவுக்குரிய அடுத்த தக்பீரை சொல்ல வேண்டும். அப்ப இதில் என்ன செய்யப்படுது, தவறு இழைக்கப்படுவதை பார்க்கிறோம். இது அர்கான்கள் ஒன்று. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த ரக்காத் நமக்கு தவறிவிட்டாலும் கூட நாம் திரும்ப அதை தொழுது கொள்ளலாம். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், தொழுகைக்காக நீங்கள் வரும்போது அமைதியாக வர வேண்டும். நீங்கள் என்னது ஓடி அப்படி சப்தமிட்டுக் கொண்டு பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விதத்திலாம் வரக்கூடாது. உங்களுக்கு எதை நீங்க அடைந்து கொள்கிறீர்களோ அதை தொழுங்கள். எது உங்களுக்கு தவறிவிட்டதோ அதை நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டு அதை பூர்த்தி செய்யுங்கள். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த தவறு நிகழ்வு, எந்த தவறு, அவசர சில பொழுதுகள்ல அவசரத்தின் காரணத்தால் ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால தக்பீரத்துல் இஹ்ராம் நாம் நிலையிலிருந்து சொல்லாமல் சில நேரம் ஒரு தக்பீராக கூட அது மாறிவிடுகிறது. அப்ப இது ஒரு இது தவறு, இது ஒரு பெரும் தவறு, சாதாரண தவறு அல்ல. அப்ப இந்த தவறுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு தவறு என்னவென்று சொன்னால், தொழுகையிலே ஓதக்கூடிய பலர் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய உதடுகள் நாவுகள் எதுவும் அசைவது கிடையாது. சிலர் பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு அசைவும் இருக்காது, அப்படி இருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு பிழை, இது ஒரு தவறு. ஏன்னா ஓதுவது என்று சொன்னா என்னது, அது உதடுகள் நாவெல்லாம் அசைய வேண்டும், அவருக்கு கேட்க வேண்டும். அவர் ஓது என்னது, அவருக்கு அது கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் ஓத வேண்டும். அப்ப இந்த நிலை இல்லாமல் நீங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட உதடுகள் நாவுகள் எதுவும் அசையாத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவங்க மன உள்ளத்தாலதான் அதை ஓதுவாங்க, நினைப்பதாகத்தான் அது வரும். ஓதுதலாக வரும், அது ஓதுதலாக வராது. அப்ப இது ஒரு பெரும் தவறு. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், புகாரியுடைய செய்தி, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாதிஹத்தில் கிதாப், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், எவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது. இவர் ஓதியதாக கருதப்பட மாட்டார். ஏன், நாவு உதடு எதுவும் அசையல, அவர் உள்ளத்தால் நினைக்கிறார்னா ஓதியதாக வருமா, நினைப்பது என்பது வேறு. இப்ப நாங்க நீயத்தை ஏன் பித்யத் என்று சொல்றோம், நீயத்தை வாயால மொழிவதை ஏன் பித்யத் என்று சொல்றோம், நீயத்துக்குரிய இடம் உள்ளம், உள்ளத்தால் எண்ணுவதுதான் நீயா, வாயால் மொழிந்தால் அது பித்யான்னு சொல்கிறோம். அப்ப இங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தொழுகைக்குள் ஓதும் போது அவருடைய உதடுகள் நாவுகள் அசையவில்லை என்றால் உள்ளத்தால் நினைக்கிறானா ஓதியதாக கருதப்பட மாட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை தொழுகை அல்ல. அப்ப இப்படி காலாகாலமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருடைய தொழுகை நிலை என்ன, என் அருமை சகோதரர்களே, அப்ப இது ஒரு பெரும் தவறு. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, அபி மஅமர் என்ற ஒரு தாபியை கேட்கிறார், அகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقرأ في الظهر والعصر, நபி அவர்கள் ظهر عصر தொழுகையில ஓதுவார்களா, அப்படி கேட்கப்படுது. யாரிடம், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் நஅம், ஆம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். குல்து பிஐ ஷைன் குந்தும் தஅலமூன கிராஅத்தஹு, சப்தம் கேட்காது, ஏன்னா அமைதியா தான் ஓதுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க என்பது, எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், கால பில்திராபி லிஹியதி, பில்திராபி லிஹியதி, அவர்களுடைய தாடி என்ன செய்யும், அசையும், அதனுடைய அசைவுகளை வைத்து நாம் கண்டுகொள்வோம், அதை வைத்து நாம் கண்டுகொள்வோம். அப்ப தாடி அசைறனா எந்த அளவுக்கு என்னது உதடு நான் இதெல்லாம் அசைந்து இருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதுவதை கண்டுகொள்வார். அடுத்து என்னது, அப்ப தாடி வந்து நீளமாக இருந்திருக்கிறது என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஏன்னா தாடி என்னது, இது நிறைய பேர் என்னது ஹதீஸ்களை வந்து சரியாக புரியாமல் அதை வந்து ஷோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா இல்லையா, அதற்கும் ஒரு மறுப்பு இந்த செய்தியில் இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதையும் நாம் இங்கு உணர வேண்டும். அதே போன்று புகாரியுடைய மற்றொரு செய்தியில நீங்கள் பார்க்கலாம், 759 செய்தியாக அபு கதாதார் வழியாக வரக்கூடிய அந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா ஃபி ரகஅத்தைனில் உலயைன் மின் ஸலாத்தி ஸுஹர், ஸுஹருடைய தொழுகையில முதல் இரண்டு ரகஅத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு இன்னொரு சூராவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ் வருது. அப்ப ஓதுதல் என்பது இருந்திருக்கிறது. அப்ப நாம் என்னது, உதடுகள் அசைய வேண்டும், நாம் அசைய வேண்டும், அவருக்கு ஓதுவது கேட்க வேண்டும், இதுதான் ஓதுதல் என்பது. இப்படி இல்லாம நாவும் அசைவது கிடையாது, உதடும் அசைவது கிடையாது, உள்ளத்தால் நினைப்பார் என்றால் அது ஓதுதல் அல்ல. அப்ப இந்த தவறு பலர் செய்வதை பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இது சில நேரங்களில் மதுஹபுடைய தாக்கங்களாலும் சில மதுஹபுகளுடைய அந்த அறிவுரைகள், அந்த அறிஞர்களுடைய போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தாலும் இப்படியான தவறுகள் நிகழலாம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நடக்கக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஓதுகின்ற போது நீங்கள் அமைதியாக செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல் குர்ஆன் கூட அந்த கட்டளையை நமக்கு பிறப்பித்திருக்கிறது. எனவே இமாம் ஓதுகின்ற போது நாம் அமைதியாக செவிமடுத்து கேட்க வேண்டும் என்பது, இதிலும் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்களிலெல்லாம் கைகளை உயர்த்தினார்களோ தொழுகையில, அந்த இடங்களில் நாம் கைகளை உயர்த்த வேண்டும். அது நபி வழி. ஆனா இன்று நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேர் அந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒருவர் தொழுகை தக்பீரத்துல் இஹ்ராம் இரண்டு கைகளையும் உயர்த்த வேண்டும். அதே போன்று ருக்குவுக்காக தக்பீர் சொல்கிறாரா, ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கிறாரா, இந்த இடங்களில் எல்லாம் அவர் கைகளை உயர்த்த வேண்டும். புகாரியிலே இதற்கு ஆதாரம் ஹதீஸ் சாலிம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்காத்திலிருந்து எழும்போதும் தனது இரு கைகளையும் உயர்த்துவார்கள். இதுவும் புகாரியுடைய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன், பலர் கைகளை உயர்த்துகின்ற விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறார்கள். முதலாவது அந்த தக்பீரத்துல் இஹ்ராமில் மாத்திரம் கை உயர்த்துகிறார்கள், அதன் பிறகு கையுறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களில் அலட்சியமாக இருக்கிறார்கள். அப்ப இது நபி வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உசல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கண்டீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் தொழ வேண்டும். நாங்க காலாகாலமாக எப்படி தொழுது வந்தாலும் ஹதீஸ்ல நமக்கு செய்தி கிடைக்குதா, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதாங்க என்ற செய்தி நமக்கு கிடைத்து விட்டால் நாம் உடனே அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும். நாம் காலாகாலமாக செய்து வந்தது சுன்னாவுக்கு முரணாக இருக்கிறதா, அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அதை தூக்கி எறிந்து விட்டு நாம் நபி வழியை உடனே பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இன்னும் ஏற்படக்கூடிய தவறுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதமு முத அல் முதாபத்துல் இமாம், இமாமை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், பின்பற்றி சொல்ல வேண்டும். இமாமை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய நிலை, இமாம் ருக்குவுக்கு போனாலும் சரி சுஜூதுக்கு போனாலும் சரி இவர் இவருடைய திக்ர்கள் எல்லாம் ஓதி முடிச்சு அமைதியா தான் போவார் என்று சொன்னா, இது இமாமை பின்பற்றுவதாக அமையுமா? இல்லை. இமாமை பின்பற்றுவதா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள், ஃபைதா ரக்அ, அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். அவர் ருக்குவிலிருந்து எழுகிறாரா, அதை தொடர்ந்து நீங்கள் ருக்குவிலிருந்து எழ வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இமாமோடு செய்யவும் கூடாது, இமாமை முந்தவும் கூடாது, இமாமை விட அதிகமாக பிந்தவும் கூடாது, இமாமை தொடர்ந்து செய்ய வேண்டும், இமாமை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ஏன், இன்னமா ஜுஇலல் இமாமுலி உத்தம்ம பிஹி, நபி அவர்கள் சொன்னார்கள், இமாம் நியமிக்கப்பட்டிருப்பதெல்லாம் பின்பற்றப்படுவதற்காக என்று சொன்னார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இமாமை முந்துவது என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இமாமை முந்தி செல்கின்ற நிலை என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு அம்சம். இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, புகாரியுடைய 691வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அம்மா யக்ஷா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பயப்பட வேண்டாமா, அஞ்ச வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், இமாமுக்கு முன்னால் அவருடைய தலையை அவர் உயர்த்துவார் என்று சொன்னால் அவருடைய தலை கழுதையுடைய தலையாக மாற்றப்படும், அவருடைய உருவம் கழுதையுடைய உருவமாக மாற்றப்படும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு எச்சரிக்கை, ஒரு பயங்கரமான எச்சரிக்கை இருக்கிறது. மறுமையில் இந்த இழிவை கூட அவர் சந்திக்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இமாமை முந்துகின்ற நிலை, இதுல இமாம்களும் கவனம் செலுத்த வேண்டும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா, இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிடுவாரு, சொல்லிட்டு அவர் எனது அமைதியா தான் போவார். பலர் பின்னால் ருக்குக்கு போயிட்டுருவாங்க. அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிடுவாரு, மக்கள் எனது அல்லாஹ் அக்பர் என்று சப்தத்தை கேட்ட உடனே என்ன செய்வாங்க, உடனே ருக்கு செய்யக்கூடிய பழக்கம், அதே போன்று சுஜூத் செய்யக்கூடிய பழக்கம் அப்படிதான் இருக்கு. இதை இமாம் சொல்லிட்டு இமாம் அமைதியாக போவார் என்று சொன்னா அவரை முந்தி பலர் போய்விடுகிறார்கள். அப்ப இதனால் என்னது, பலர் பாவிகளாக மாற வேண்டிய நிலை, தொழுகைக்கு வந்து பாவிகளாக மாற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்ப இமாமும் கவனம் செலுத்த வேண்டும். இதுல இப்படி மாமூம்கள் இந்த தவறில் வீழ்ந்துவிடக் கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று மாமூம்களும் என்ன செய்ய வேண்டும், ஒரு சிறிய ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும் இமாமுக்கு. என்னது, இதை உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல உடனே நாங்கள் ருக்கு செய்வோம் என்றால் சில நேரம் இமாமை முந்தி சென்று விடலாம். கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறாரா, அதிலிருந்து நாம் என்னது ஒரு சில நொடிகள் தாமதித்து விட்டு செய்யக்கூடிய முறை என்பதுதான் சிறந்ததாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் இன்னொரு தவறை பார்க்கிறோம். அதாவது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இமாம் வலபாலீன் என்று சொல்கிறார், அந்த அதை கேட்டவுடன் என்ன செய்யப்படுகிறது, பின்னால் உள்ள மாமூம்கள் ஆமீன் சொல்லிவிடுகிறார்கள். ஆனா நீங்க ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹதீஸிலே புகாரியிலே 780வது செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில், இதா அம்மனல் இமாம் ஃபஅமினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது இல்லையா. இமாம் ஆமீன் சொல்வார் என்றால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், அதை தொடர்ந்து நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனுல் மலாயிகா உஃபிர லஹு மா தக்கதம மின் தன்பி. இமாமுடைய இந்த ஆமீன், அதே போன்று மலக்குகளுடைய ஆமீன் நேர்பட்டு விடுகின்ற போது அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இந்த ஒரு பாக்கியம் இழக்கப்படுது. இப்ப இமாம் ஆமீன் சொல்வதற்கு முன்னால் ஆமீன் சொல்வதன் காரணத்தால், இமாம் ஆமீன் சொல்வதற்கு முன்னால் ஆமீன் சொல்கின்ற காரணத்தால் இந்த ஒரு பாக்கியம் இங்க என்ன செய்யப்படுது, தவறவிடப்படுகிறது. அப்ப இமாம் வலவாலி வலவாலீன் என்று சொன்னவுடன் அல்ல, இமாம் ஆமீன் என்று ஆரம்பிக்கின்ற போதுதான் மாமூம்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். அதுதான் என்ன செய்யும், மலக்குகளுடைய அந்த ஆமீனோடு நேர்படும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்போதுதான் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இதுவும் தவறுவிடப்படுகின்ற இடங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பலர் ஆமீனை சப்தமாக சொல்வதில்லை. இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவங்க தலைப்பு போடும் போது எப்படி போடுறாங்கன்னா, மாமூம்கள் சப்தமாக ஆமீன் சொல்லக்கூடிய பாடம் என்றுதான் தலைப்பே போடுறாங்க. அப்ப மாமூம்கள் சப்தமாகத்தான் ஆமீன் சொல்ல வேண்டும். நீங்க பைஹக்கியில் ஒரு செய்தியை பார்க்கலாம், அதாவது அத்தா இப்னு அபி ரபா ஒரு மிகப்பெரிய தாபிஈ, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த பள்ளிவாசலில் நான் 200 நபித்தோழர்களை கண்டுள்ளேன். மதீனாவுடைய மஸ்ஜித் நபவி, அங்கே வந்து என்ன செய்வார்கள், கைரில் மஹ்பூபி அலைஹிம் வலல்லீன் என்று கூறும்போது எல்லா நபி தோழர்களும் சப்தமிட்டு ஆமீன் சொல்வதை நான் கேட்டுள்ளேன் என்று அந்த நபி அந்த சாபி சொல்கிறார். நபி தோழர்கள் 200 மேற்பட்ட நபி தோழர்களுடைய செயல் என்பது எது, நபி வழியை பின்பற்றியதாக அமைந்திருக்கக்கூடிய செயல். அப்ப எனவே பலர் என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்வதில்லை, அல்லது தங்களுக்குள்ள சொல்லிக் கொள்வது, சப்தமாக சொல்வது என்பது நபி வழி என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரமாக இருக்கின்றன. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, தொழுகையிலே விடப்படுகின்ற தவறுகள்ல நீங்க மற்றொரு தவறை பார்க்கலாம். அதாவது இமாம் சலாம் கொடுக்கிறார், இமாம் முதல் சலாம் கொடுத்தவுடன் பலர் எழுந்து விடுகிறார்கள். தாமதித்து வரக்கூடியவர்கள் ஒரு ரக்காத்து, இரண்டு ரக்காத், மூன்று ரக்காத் அவர்களுக்கு தொழ வேண்டியிருக்கும். அப்படி தாமதித்து வந்தவர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க, இமாம் ஒரு சலாம் கொடுத்தவுடன் என்ன செய்கின்றார்கள், எழுந்து விடுகிறார்கள். இது ஒரு பெரும் தவறு. இமாம் இரண்டு சலாம்களை நிறைவாக கொடுக்கும் வரை அவர் காத்திருக்க வேண்டும். இமாம் இரண்டு சலாம்களையும் கொடுத்ததன் பிறகுதான் என்ன செய்ய வேண்டும், அவர் எஞ்சி அவர் தவறிவிட்ட ரகாத்துகளை தொழுவதற்காக எழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாம், ஃபலா தஸ்பிகூனி பிர்ருகூ வலா பிஸ்ஸுஜூத் வலா பில் கியாம் வலா பில் இன்ஸிராஃப் ஃபஇன்னி அராக்கும் அமாமி வமின் கல்ஃபி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதர்களே, நான் உங்களுடைய இமாம், என்னை நீங்கள் ருக்குவிலோ சுஜூதிலோ நிலையிலோ, அதே போன்று இன்சிராஃபண்டா சலாம் கொடுக்க தொழுக முடியுது, இந்த எந்த விஷயத்திலும் நீங்கள் என்னை முந்தக்கூடாது, என்னை நீங்கள் முந்தக்கூடாது, எனக்கு முன்னாலும் பின்னாலும் நான் உங்களை பார்க்கின்றேன். அப்ப இந்த செய்தி முஸ்லீம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாகும். அப்ப எனவே தொழுகையை நிறைவு செய்கின்ற அந்த சலாம் கொடுக்கும் விஷயத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, ஒரு சலாம் கொடுத்தவுடன் எழுந்து விடுகிறார்கள். இமாம் ஒரு சலாம் வலது பக்கம் திரும்பி சலாம் கொடுக்கிறாரா, கொடுத்தவுடன் எழுந்து விடுகிறார்கள், தவறிவிட்ட ரகாத்துகளை தொழுவதற்கு. இது பிழையாகும். இமாம் இரண்டு சலாம் முழுமையாக கொடுக்கும் வரை தாமதித்து விட்டுத்தான் என்ன செய்ய, தாமதமாக வந்தவர்கள் தவறிவிட்ட ரகாத்துகளை தொழுவதற்காக எழ வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த தவறுகள் நமது தொழுகைகளில் வரக்கூடாது. என சிலர் என்ன செய்யறாங்கன்னா அலட்சியமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தொழுகையெல்லாம் சாதாரணமான விஷயமாக தவறுகள் என்று பட்டியல் போடுங்க. இப்ப நிறைய தவறுகள், விதவிதமான தவறுகள் எல்லாம் வருது. அப்படி நிறைய தவறுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். இது நாம் இங்கே சொல்வது என்னது, சிலர் பேணுதலாக தொழக்கூடியவர்களிடம் கூட இந்த கவனக்குறைவால் இப்படியான தவறுகள் ஏற்படுகின்றன. அதற்காக இவற்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இங்கே ஏற்படக்கூடிய தொழுகையில் ஏற்படுகின்ற தவறுகளில் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், ருக்குவில் ஏற்படுகின்ற தவறுகள். ருக்குவில் ஏற்படுகின்ற தவறுகளை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க, திருமீதியில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அதாவது லா துஜ்ஜியு ஸலாத்துன், உங்கள் ஒருவருடைய தொழுகைக்கு கூலி வழங்கப்படாது இதுவரைக்கும், அவர் ருக்குவிலும் சுஜூதிலும் அவருடைய முதுகை அவர் சீராக சரியாக வைக்கும் வரை, அவர் சரியாக ருக்குவிலும் சுஜூதிலும் இருக்காத வரை தொழுகைக்கு கூலி கிடைக்காது. கூலி கிடையாது என்று ரசூல் நாங்கள் சொல்றாங்க. நாங்க எப்படி தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்குதா? நாங்க தொழுகையை அழகாக தொழ வேண்டும். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து 20 நாட்கள் தங்கியிருந்து தொழுகையை கற்றார்கள் என்ற ஹதீஸ புகாரில பார்க்கிறோம். எவ்வளவு தொலைவுகள் இருந்தெல்லாம் வந்து தொழுகையை படித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை நமக்கு எடுத்துக்காட்டுது, தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதார்கள் அதுபோன்று நாம் தொழ வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, ருக்கு சுஜூத் இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை அழகாக செய்ய வேண்டும். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும், சில நொடிகள் சிலர் எடுத்து பாருங்க, அவசரமா தொழுறாங்க, அவசரமா தொழுறாரு, அமைதியா தொழுறாரு. ரெண்டு பேருடைய நேரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வித்தியாசம் இருக்கும், ஒருத்தர் வேகமாக தொழுறாரு, இன்னொருத்தர் அமைதியா தொழுறாரு, எவ்வளவு நேரம் வித்தியாசம் இருக்கும், ஒரு 2 நிமிடம், 3 நிமிடம், இவ்வளவுதான் இருக்கும். எதை சாதிக்க போறாரு இதுல, நினைச்சு பாருங்க. அப்ப ஷைத்தான் விளையாடுகிறான். இவர் அவசரமா தொழுது முடிகிறாரு, அமைதியா தொழக்கூடிய ஒருவரை விட ஒரு 2-3 நிமிடம் தான் என்ன செய்ய போகுது இவர் எடுக்க போறார். அப்ப அவருடைய தொழுகையும் என்பது அவருடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். தொழுகை நிறைவாக முழுமையாக இல்லை என்று சொன்னால், அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, தொழுகைக்கு கூலி கிடையாது. எப்ப ருக்கு சுஜூத் அதில் அவருடைய முதுகு அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக இல்லை என்று சொன்னால், அப்ப எனவே இதையும் நாம் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் எடுக்க வேண்டும். புகாரியுடைய ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், 791வது செய்தியாக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், லா யுதிம்மு ருகூவ வஸ்ஸுஜூத், அவருடைய தொழுகை எப்படி இருக்குது, ருகூவும் முழுமையாக இல்லை சுஜூதும் முழுமையாக இல்லை. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வந்து இந்த நிலையிலே மரணிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த உங்களோட தொழுகையுடைய இந்த லட்சணத்தில் இந்த நிலையில நீங்க மரணிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கைரல் ஃபித்ரத்தில் லத்தி ஃபத்தரல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுனுடைய மார்க்கத்தில் நீங்க மரணித்தவர் அல்ல. அந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அந்த தீன்ல மரணித்தவர் அல்ல. சாதாரண ஒரு எச்சரிக்கையா? எனவே நறுமை சகோதரர்களே, இதை நிறைவாக ருக்குவை சுஜூதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இங்க இன்னொரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டும். ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறாரு, இமாம் அங்கே ஜமாத் நடந்து கொண்டிருக்குது, இமாம் ருக்குல இருக்கிறாரு, சஃப்புக்கு வருவதற்கு முன்னாலே ருக்கு செய்வது, இதனுடைய சட்டம் என்ன? ஏன்னா ருக்குல ஒருவர் ருக்குவை அடைந்து கொள்வது என்பது ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டார், அப்படித்தானே? ருக்குவை அடைந்து கொள்வது என்பது ஒரு ரக்காத்தை அவர் அடைந்து கொண்டார் என்று பொருள். இங்க அவர் என்ன செய்யறாரு? ரக்காத்தை அடைந்து கொள்வதற்காக சஃப்புக்கு வருவதற்கு முன்னால பள்ளிக்குள்ள நுழைஞ்சவனே ருக்கு செஞ்சிடறாரு. ருக்கு செஞ்சு அப்படி ருக்குலே வரார். சில நேரம் என்னது, ருக்குலே வந்து அந்த சஃப்ல சேரலாமா இல்லையா? அப்ப இது சம்பந்தமான சட்டம், இதை நாம் பார்க்கின்ற போது புகாரியுல 783வது செய்தியாக அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அறிவிக்கிறாங்க, அவர்களுடைய ஒரு செயலை சொல்கிறார்கள். நான் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ருக்குல இருக்கிறான். ருக்குல இருக்கும் போது அவர்கள் நுழைகிறார்கள், ஃபரக்அ கபல அன் யஸில இல ஸஃப், அவர்கள் சஃப்புக்கு வருவதற்கு முன்னாலே ருக்கு செய்து விட்டார்கள். சஃப்புக்கு வருவதற்கு முன்னாடி செஞ்சிட்டாங்க, ருக்கு செய்து விட்டார்கள். எதற்கு? என்ன ஆர்வம்? ரக்காத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், நன்மையில நன்மைக்குரிய ஒரு ஆர்வம். என் அருமை சகோதரர்களே, ஃபதகர ذلك للنبي صلى الله عليه وسلم, இதை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இதை கூறப்பட்டது. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாதகல்லாஹு ஹிர்ஸா, உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக, அப்படி சொன்னாங்க. உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. நல்ல விஷயங்களில் உள்ள ஆர்வம் என்பது வரவேற்கத்தக்கது, நன்மைகள் உள்ள ஆர்வம் என்பது வரவேற்கத்தக்கது. இதோட நிறுத்திருந்தா எல்லாருக்கும் செய்யலாம். ஜாதகல்லாஹு ஹிர்ஸா, ரசூலுல்லாஹ் இதோட நிறுத்திருந்தாங்கடா, எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? அப்படி மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது இமாம் ருக்குல இருந்தா ருக்கு செய்து விடலாம், சஃப்புக்கு வருவதற்கு முன்னாலே. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வலா தஊத், இதுக்கு பிறகு செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தட்டும், ஆனா இதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இங்க என்ன வருது? ஒரு தடை வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? தொழுகைக்கு வாரீங்க, தொழுகைக்கு வரும்போது இமாம் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதுல நீங்க வந்து சேர்ந்து கொள்ளலாம். எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை தொழுது கொள்ளுங்கள், எது உங்களுக்கு தவறுகிறதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இதுல அடுத்து இன்னொரு தவறையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன தவறு என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இமாம் நிலைக்கு வரும் வரை தாமதித்து இருப்பது. சிலர் என்ன செய்வாங்க? தாமதித்து வருவாங்க, ஜமாத் நடந்து கொண்டிருக்கும், இமாம் என்ன செய்வாரு? சுஜூதில் இருப்பார், அப்ப அவர் சேரமாட்டார். அவர் இமாம் என்னது, நடுவில் இருப்பார், சேரமாட்டார். இரண்டாவது சுஜூ செய்வாரு, சேரமாட்டார். எப்ப சேருவாரு? இமாம் நிலைக்கு வந்த பிறகுதான் சேருவார். அப்ப இது என்னது? நபி வழிக்கு மாற்றமானது. என்ன ரசூல் தான் என்ன சொல்றாங்கடா, எதுல இமாம் இருக்கிறாரோ அதுல வந்து நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள், எதில் இமாம் இருக்கிறாரோ அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், அடைந்ததோடு சேர்ந்து கொள்ளுங்கள், தவறு எதை நீங்கள் பிறகு பூர்த்தி செய்யுங்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, எங்கும் ஹதீஸ் என்ன கிடையாது, நிலையில் இருக்கும் போதுதான் இமாமோடு சேரலாம். அப்படி என்றிருந்தா அப்ப வந்து ருக்குல வந்து எப்படி சேர்றது? ருக்குல சேர்ந்தா ரக்காத்து கிடைக்குதா இல்லையா? ருக்குல சேர்ந்தா என்ன கிடைக்குது? ரக்காத்து கிடைக்குது. அப்ப நிலையில சேர வேண்டுமா இருந்தா எப்படி ருக்குல சேரலாம்? ருக்குல சேருவதற்கு ருக்குயில் சேருவதன் மூலம் ரக்காத்து கிடைக்கிறது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களை, இந்த தவறையும் செய்கிறோம். அப்ப அங்க நடக்குது, நாம் ஒரு சுஜூத் நமக்கு அதிகமாக கிடைப்பதன் மூலம் நன்மை கிடைக்கிறது, ரெண்டு சுஜூத் அதிகமாக கிடைப்பதன் மூலம் நன்மை கிடைக்கிறது. அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க சொன்னா, முதல் ஜமாத்துடைய இறுதி ரக்காத்தாக இருக்குமோ என்பதற்காக சேராம இருக்கிறாங்க. ஆனா பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதல் ஜமாத் என்பது சிறப்பானது, முதலாவது பள்ளி நடக்கக்கூடிய ஜமாத் என்பது சிறப்பானது, அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். ஏன்னா என்ன செய்யறாங்க, இது கடைசி ரக்காத்தாக இருக்குமோ, அப்ப வேறொரு ஜமாத்தில் சேர்ந்து தொழுது கொள்ளலாம் என்பதற்காக என்ன செய்யறாங்க, அந்த ஜமாத்தோடு சேராமல் இருக்கிறார்கள். ஆனால் அருமையான சகோதரர்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதல் ஜமாத் என்பது சிறப்புக்குரியது, அதுதான் ஹதீஸ் வரக்கூடிய அந்த ஜமாத், அந்த முதலாவது ஜமாத், அதில் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ்கள் மூலம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக தவறுகள், ருக்குல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ருக்குவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்களுடைய ருக்கு அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற போது, ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்கின்ற போது தமது இரு கைகளையும் இரண்டு முட்டுக்கால்களையும் என்ன செய்வாங்க, இரண்டு கைகள் மூலமாக உள்ளங்கைகள் மூலம் பிடித்துக் கொள்வார்கள். அதே போன்று இரு கைகளை என்ன செய்வாங்க, வளைவின்றி நேராக ஆக்குவார்கள். விழாபுரத்தை விட்டும் விலக்கி வைத்திருப்பார்கள் என்ற ஹதீஸை நீங்க அபூதாவுதுல பார்க்கலாம். எனவே இப்படி ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், ருக்குல வந்து என்ன செய்வாங்க, ஒரே அடியாக தலையை உயர்த்தவும் மாட்டார்கள், ஒரே அடியாக தாழ்த்தவும் மாட்டார்கள், ஒரு நடுநிலையில் ரசூல் நாங்க ருக்குல வைத்திருப்பார்கள். இந்த ஹதீஸை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். இப்படியான செய்திகள் இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டும். கிதாபு ஸலா தொழுகையுடைய பாடத்தை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தொழுகை முறை எப்படி இருந்தது, ருக்கு எப்படி இருந்தது, சுஜூத் எப்படி இருந்தது, இதை நாம் படிக்க வேண்டும். இதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டுமே. தொழுகை என்பது ஒரு முக்கியமான இபாதத், அது சீராக இருந்தால்தான் ஏனைய எல்லா இபாதத்துகளும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு விடுமாக இருந்தால் ஏனைய எல்லா இபாதத்துகளும் சீர்கட்டு விடும். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இபாதத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுஜூத், சுஜூதுடைய ஏழு உறுப்புகள், அங்கே பூமியிலே பட வேண்டிய உறுப்புகள் சரியான முறையிலே படுகின்றதா, சில எடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு நுனி படுவது கிடையாது, இதை ஹதீஸ் வலியுறுத்துகிறது. நெற்றியை வந்து எப்படி வலியுறுத்துகிறதோ அதே போன்று மூக்குடைய நுனியும் என்ன செய்ய வேண்டும், பூமியில் பட வேண்டும். இதில் பலர் அலட்சியமாக இருக்கிறார்கள். அதே போன்று சிலர் சுஜூத் செய்கின்ற போது எனது அவருடைய கால்கள் பாதங்கள் அப்படி உயர்த்தப்பட்டிருக்கும், கால்கள் உயர்த்தப்படுமாக இருந்தால் ஏழு உறுப்புகள் சுஜூத் செய்தவராக ஆக மாட்டார். அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை உருவாகிறது. அப்ப இப்படியான அலட்சியங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாம் தொழுகையிலே வருகின்ற இந்த தவறுகள் இவைகளை அலட்சியங்களை இனம் கண்டு தொழுகையை நாம் நபி வழியிலிருந்து புகாரியிலிருந்து முஸ்லீமிலிருந்து ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் இருந்து நல்ல முறையிலே படித்து விளங்கக்கூடியவர்களாக, என நாம் சிறுபிராயத்திலிருந்து என்னது தொழுகை ஷாஃபி தொழுகை அனஃபி என்று சில புத்தகங்கள் போட்டிருப்பாங்க, அதை தான் படிச்சிருப்போம். அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சுண்ணாவுக்கு முரணான விஷயங்கள், ஐவேளை தொழுகைக்கும் என்னது நீயத்தை போட்டிருப்பார்கள். அதுதான் சிறுபிராயத்தில் நமக்கு கற்றுத்தரப்பட்டது. அப்ப அதன் மூலமாக என்னது நீயத்தை வாயால் மொழிய வேண்டும் என்று ஆரம்பத்திலே பிழை, நீயத்திலே தவறு வருகிறது. இப்படியான பிழைகள் ஏன் வருகிறது என்றால் நாம் நபி வழியில் தொழுகையை படிக்கவில்லை, அப்படியான புத்தகங்களை நாம் வாசிக்கவில்லை. நாம் வாசித்த புத்தகங்கள் என்னது இப்படி நபி வழிக்கு முரணான பல விடயங்கள் உள்ள புத்தகங்களை படித்தோம். அதனால் தொழுகையில் இப்படியான தவறுகள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த இபாதத்தை நாம் எத்தனை வயது இருக்கலாம், 45, 50, 60 பிரச்சனை கிடையாது, இல்முக்கு வயசு பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் அல்ல. நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகுதான் இஸ்லாத்தை கற்றார்கள் இல்லையா, சிறுபிராயத்தின் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சதா, அவர்களுக்கு இஸ்லாம் எப்ப கிடைச்சதோ அதுக்கு பிறகுதான் படித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள், அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறினார்கள். அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தொழுகையை உரிய முறையிலே கற்று அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.